நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் விஜி, சசி, மணிகண்டன், சாந்தி, உங்க நாலு பேருக்கும் வணக்கம்.
வணக்கம். வணக்கம்.
இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்தளவுல இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலிய குடிமக்கள், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் சொல்லப்படுற நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பயண தடை இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த தடையை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க மணிகண்டன்?
நான் இதை சரியான ஒரு முடிவாத்தான் பாக்குறேன். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இந்த வைரஸ் எங்கனாலும் எந்த சூழ்நிலையிலனாலும் இன்னொருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த சூழ்நிலையில அரசாங்கத்திற்கு இந்த நாட்டு மக்களை, பெரும்பகுதியான மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, முக்கிய கடமை இருக்கிறது. சோ அதனால இதை நான் சரியான முடிவாகத்தான் பாக்குறேன்.
விஜய், எப்படி பாக்குறீங்க?
தடை போடுவது வந்து இப்போ நம்ம இன்டர் ஸ்டேட்லயே கூட இந்த தடைகள் இருந்தது. ஆனா என்னுடைய பார்வை என்னன்னா, அத ஒரு கிரிமினல் ஆக்டா அப்படி இது பண்ணினது வந்து எனக்கு சரியானதா படல.
சசி,
தடையை மட்டும் நம்ம பேசுறோம், இதனால பாதிக்கப்படுறவங்களை பத்தி நம்ம வந்து பெரிய அளவுல யோசிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா 9,000 பேர் வந்து இந்தியாவில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல 650 பேர் வந்து நலிவுற்றவர்கள் இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா 170 குழந்தைகள் வந்து பெற்றோர்களை பிரிஞ்சு இருக்காங்க. இப்ப இந்த 2 வார கால தடைனால அவங்க குடும்பத்தோட சேர்றது வந்து தாமதமாகும் இல்லைங்களா?
சாந்தி, உங்களுக்கு எப்படிப்படுது?
எனக்கு இதுல பெருசா வந்து எதுவும் தப்பு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இது தற்காலிகமான தடை தான், இங்க இருக்கிற மக்களையும் பாதுகாக்கணும் அந்த மாதிரி பாக்கும்போது எனக்கு இது தவறா படல.
பயண தடைங்கிறது ஆஸ்திரேலிய குடிமகன் குடிமகள் வந்து அந்த நாட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு தடை விதிக்கிறதுங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஒன் அப்படி இல்லை, அல்லது வந்து அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது, சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சிலர் பாக்குறாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது? நாம சட்ட வல்லுநர்கள் இல்ல, இருந்தா கூட ஒரு ஒப்பீனியன், ஒரு வியூ இருக்கும் இல்லையா, ஒரு கருத்து, உங்களுக்கு எப்படிப்படுது?
ஒரு சட்ட விரோதம் என்பது எப்படி என்னன்னா, பெரும்பகுதியான மக்களுக்கு நம்ம தீங்கு இழக்கிறது இல்ல, அதனால பெரும்பகுதியான மக்களுடைய வாழ்க்கையோ உயிருக்கோ பாதிப்பு ஏற்படும் பொழுது அப்படிப்பட்ட செயல்பாடுகளை தான் சட்ட விரோதம் சொல்லலாம், இல்ல அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லலாம்.
ஆனா அப்படி சொன்னா கூட இப்போதைக்கு வந்து இந்தியாவில் வந்திருக்கிற ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்ற ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னா, இந்த தடையினால வந்து அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு தீங்கிழைக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே?
ஒரு நாட்டோட குடிமகன் வந்து அவன் சொந்த ஒரு ஆபத்தான காலகட்டத்திலயும் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலயும் வந்து தன்னோட நாட்டை நோக்கி தான் வர முடியுங்க. அந்த நாடு அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டுக்கு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்றதை விட மனிதாபிமானமற்ற செயல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது பொதுவாகவே வந்து விமர்சனம் பண்றவங்க அன் ஆஸ்திரேலியன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க.
நீங்க சொல்றீங்க அவர் வந்து தன் நாட்டை நோக்கி திரும்பி வர்றதுதான் சரியான ஒரு செயல்பாடா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அது சரிதான். நம்ம இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த வைரஸ் எவ்வளவு ரிஸ்க் இது, அவருடைய சூழ்நிலைக்காக எல்லாரும் வருத்தப்படுறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த நபர்னால அவர் இங்க அதே சூழ்நிலையில இங்க வந்திருக்கும் பட்சத்துல கம்யூனிட்டி ரிஸ்க், அதனால பாதிக்கப்படக்கூடிய பெரும்பகுதியான ஆஸ்திரேலியன் மக்களை பத்தி நாம சிந்திக்கிறதே இல்ல.
நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன். இது இது வந்து ஒரு சாதாரண சூழல் இல்ல, இது ஒரு அசாதாரணமான சூழல். உலகமே வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல மாட்டிட்டு இருக்குன்னும் போது நம்ம இங்க அதை ஜீரோக்கு கொண்டு வந்திருக்கோங்கிற பட்சத்துல இந்த தற்காலிகமான தடையை வந்து நான் அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்ல மாட்டேன். இவங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இது வந்து எப்பயும் நீண்டுகிட்டே போறது இல்ல, தடை வந்து நீங்கிட போது திரும்ப இவங்க கூட்டிட்டு தான் வரப்போறாங்க. அப்படி பாக்கும்போது அவ்வளவு சீரியஸா வந்து இது இல்லீகல் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு பாக்க வேண்டாம்.
இல்ல, உலகமே வந்து இந்த அசாதாரண சூழ்நிலையில இப்ப திடீர்னு 1 மாசத்துக்கு முன்னாடியோ 2 மாசத்துக்கு முன்னாடியோ வரலீங்களே, இது 1 வருஷமா இல்ல இருக்கு.
அந்த இடத்துலதான் நம்ம ஒரு தவறு பண்ணதா, நம்ம உணர்வுபூர்வமா ஒரு விஷயத்த அணுகுறமே ஒழிய அதுல இருக்கக்கூடிய சில சிக்கலான விஞ்ஞான இல்ல மருத்துவ ரீதியான நுட்பங்களை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். உலகம் ஃபுல்லா இது வரைக்கும் பரவிட்டு இருந்த கொரோனா வைரஸுக்கும் இந்தியாவில இப்ப பரவிட்டு இருக்கிற கொரோனா வைரஸுடைய மியூட்டன்ட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வைரஸ் பிரச்சனை வந்து 1 வருடமா யூகே, யூஎஸ், பிரேசில் எல்லா நாட்டிலையுமே வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி இருந்தது. ஆனா இப்போ இந்த சட்டம் திடீர்னு ஏற்றப்படுறது வந்து
மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் வந்திருக்கக்கூடிய வைரஸ் மியூட்டன்ட்
இல்ல. ஆனா சட்டம் வந்து இப்ப பயோசெக்யூரிட்டி ஆக்ட் வந்து இப்ப இந்தியாவில இருந்து பயணத்தடை விதிக்கிறது முன்னாடி ஒண்ணு நிறைவேற்றப்படல, அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதுதான்.
ஆமாங்க, ஏன்னா இப்ப அவங்க விஜய் சொன்ன மாதிரி இறப்பு சதவீதம் அந்த விகிதாச்சாரம் அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இத்தாலியில வந்து செகண்ட் வேவ்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, 1 மில்லியன் பேருக்கு வந்து 2,000 பேருக்கு மேல இறந்துருந்தாங்க. பிரேசில்ல 1900 பேர் இறந்துருந்தாங்க, யூகேல 1800.
அதாவது இப்போ உலக அளவில் இதுவரைக்கும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கும் பொழுது 1/4 இந்தியர்கள் என்ற கணக்கு அளவிற்கு வந்துவிட்டது இறப்பு விகிதம். நீங்க பாதிக்கப்பட்டவர்களை சொல்லுகிறீங்க, இந்தியால இறப்பு விகிதம் வந்து உலகத்துல இதுவரைக்கும் நடந்த கொரோனா இறப்பு விகிதத்துல 1/4 இந்தியர் என்ற பரிதாபமான நிலைமைக்கு வந்திருக்கு. அதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் பயப்படுறது. அந்த மியூட்டன்ட்டை கட்டுப்படுத்த முடியல, ஏன்னா அது இம்யூனி சிஸ்டத்தை உடனே அட்டாக் பண்ணுது.
ஆனா அதுக்காக வந்து ஒரு குடிமகனை குடிமகளை வரக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து
கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே தடை விதித்து ஒருத்தர் ஒருத்தர் போக முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, நாம அதை பார்த்துட்டோம். இருந்தாலும் இத்தனை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா லண்டன் எல்லாம் ஃபேஸ் பண்ண அதே இதை வந்து இப்போ
நடந்து கொள்றது வந்து ரேசிசம் அல்லது நிறவெறி கொள்கையின் ஒரு எச்சம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்
சொல்றாங்க. கிடையாது, ரேசிசம்ன்றத வந்து ரொம்ப சர்வசாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு தோணுது. இப்ப நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. அவங்க அதை கிரிமினலா பண்ணிருக்க வேண்டியது கிடையாது, ஆனா அதனால அது ரேசிசம்ன்றத வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான்
அவங்க சொன்ன மாதிரி எதுக்காக அரசாங்கம் வேற வழி இல்லாம தான் கிரிமினல் மாதிரியே பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நியூசிலாந்தோட டிராவல் பபிள் இருக்கு, நியூசிலாந்து வழியாக இந்தியாவுக்கு சென்று டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரூட்டை யாராவது எடுத்தால் அந்த ரிஸ்க் ஒரு நாட்டுக்கு மட்டுமில்ல இரண்டு நாடுகளுக்கும் அது வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்ப்புக்கு அரசாங்கத்துக்கு வேற வழி இல்லை. அதனால தான் அந்த கடுமையான சட்டத்தை
மற்ற நாடுகள் எதுவும் எடுக்காத அந்த எந்த அளவு கடுமையான ஒரு போக்கு ஆஸ்திரேலியா ஏன் கையாளணும்?
ஏன்னா இந்தியால இருந்து வரக்கூடியவர்கள் நியூசிலாந்து பபுள் வழியா மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு வர முற்பட்டால்
எப்படி இந்த இதை அணுகணும்ன்றதுதான் ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கான முயற்சி எடுத்திருக்கு. நம்ம தர 14 நாட்கள் தனிமைப்படுத்துதல்ங்கிறத இன்னும் அதிகமாக்கி இருக்கலாம். இந்த பிரஜைகள் தன்னோட நாட்டு பிரஜைகளை தார்மீக அடிப்படையில காக்க வேண்டியது நம்ம அரசாங்கத்தோட கடமை இல்லைங்களா?
தன்னுடைய பிரஜைகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருவகுதியான நீங்க 9000 பேர் அங்க இருக்கிறது, 170 குழந்தைகளை பத்தி நம்ம பேசிருக்கோம். பரிதாபத்துக்குரிய சூழ்நிலை தான். ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. ஆனா முடிவெடுக்கும் பொழுது அரசாங்கம் பெருவகுதியான மக்களுடைய நல்வாழ்வுக்கான முடிவெடுத்தாக வேண்டி இருக்கு.
பெரும்பான்மையானவர்களின் நன்மைக்காக சிறுபான்மையினரை வந்து கைவிடுறதா? அப்படியா
இல்லங்க, இது ரெண்டு வித முக்கிய காரணம் இருக்குங்க. இது ரேசிசமா உருவப்பெற்றதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஓவர்சீஸ் பார்ன் கம்யூனிட்டிஸ்ல ஆஸ்திரேலியால இருக்கிறவங்கல வந்து இந்திய வம்சாவழியினர் வந்து இரண்டாவது பெரிய சமூகத்தினர். அவங்களோட அந்த எதிர்வினை இது வந்து இந்த ரேசிசம் குள்ள கொண்டு போகுது. ரெண்டாவது, மற்ற நாட்டுக்குள்ள இந்த மாதிரி வந்து ஒரு நோய் தொற்று இருக்கும் போதோ இல்ல ஒரு இறப்பு விகிதாச்சாரம் அதிக அளவுல இருக்கும் போது ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காம இப்ப எடுக்கிறது அதுவும் ஒரு காரணம்.
அந்த ஆஸ்திரேலியா இதுல யூகேல யூஎஸ்ல எல்லாம் இருந்தப்போ நம்மளும் வி வேர் ஆல்சோ கோயிங் த்ரூ இட். நம்ம அதை ஜீரோக்கு கொண்டு வரல. இங்க வந்து பொருளாதாரமா வந்து பாதிச்சாலும் பரவாயில்லன்னு சிவியர் லாக்டவுன் போட்டு நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து ஜீரோ டவுன் பண்ணிருக்கோம். சோ அப்பைக்கும் இப்பைக்கும் சூழ்நிலை வேற. இப்ப வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டு திரும்ப இங்க வர வச்சு மறுபடியும் லாக்டவுன் போட்டா திரும்ப ஆஸ்திரேலியா தாங்காது, மக்களும் விருப்பப்பட மாட்டாங்க. அந்த ஆங்கிள்லயும் நம்ம அதை பாக்கணும். அடுத்து வந்து இவங்க குவாரண்டைனை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்.
குவாரண்டைன் அதிகப்படுத்தணும்னா அதுக்கான பணத்தை கொடுக்கறதும் இங்க வரக்கூடிய மக்கள். சோ குவாரண்டைன் அதிகப்படுத்தும் போது நாட்கள் அதிகப்படுத்தும் போது அதனால ஏற்படக்கூடிய செலவினங்களை தாங்க போறதும் வரக்கூடிய மக்கள். அது பொருளாதார அளவுல 9000 பேர் இருக்கவங்கல எத்தனை பேரால தாங்க முடியுங்கிற ஒரு பிரச்சனை வரும்.
வேற வழியே கிடையாதுங்க உங்களுக்கு, வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த வைரஸ் வந்து
கருத்தில் கொண்டுதான், அதனாலதான் சொல்றாங்க, இது எல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரசாங்கம் ஒட்டுமொத்தத்துல டிராவல் பேன் போட்டிருக்காங்க.
ஆனா அப்படி பார்த்தா கூட இப்ப இந்தியால வந்து அங்க இருக்கிற ஆஸ்திரேலியர்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஆஸ்திரேலியா வந்து வேற ஏதாவது செய்திருக்கலாம் இல்ல?
அரசாங்கம் தெளிவற்ற சூழ்நிலையில வந்து ஒரு குழப்பத்துல இந்த முடிவு எடுத்த மாதிரிதான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்மர் ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் கமிஷனர்னு சொல்லிட்டு டிம் இருக்காரு இல்லைங்களா, அவரே என்ன சொல்றாருன்னா, இன்கன்சிஸ்டன்சி இந்த பாலிசி வேர் நாட் ரிலேட்டட் டு ரேஸ்ன்னு சொல்றாரு. அப்படின்னா இதை ரேசிசமா பார்க்க வேண்டாம், ஆனா பாலிசியில இன்கன்சிஸ்டன்சி இருக்கு.
இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து ஹெல்த் அபிஷியல்ஸோட சுகாதார அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து தான் நாங்கள் முடிவு எடுத்தோம்னு சொல்றாங்க. அந்த அதிகாரிகளும் ஆமா எங்களோட கலந்து பேசி தான் இப்படி பயணத்தடை வந்து கொண்டு வந்தோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த கிரிமினலைசேஷன் இருக்கு இல்லையா, இப்போ வந்தா ஜெயில் பிடிச்சி உன்ன ஜெயிலில் போடுவோம், $66,000 வந்து ஃபைன் போடுவோம் சொல்றதெல்லாம் ஒரு
அதிகபட்சமானது.
சரி, இதை எப்படி தவிர்க்க முடியும், எப்படி தவிர்க்க முடியும் சொல்லுங்க. இந்த டிராவல் பபுள் ஏற்கனவே நியூசிலாந்து கூட ஒரு சோதனை முயற்சியில நம்ம டிராவல் பபுள் நியூசிலாந்து, இது இந்தியாவில இந்த சூழல் ஏற்படாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ஒரு கால் சிங்கப்பூர் கூட டிராவல் பபுள் ஓப்பன் ஆயிருக்கலாம். இப்ப இந்த டிராவல் பபுள் தவறாக பயன்படுத்தி ஆஸ்திரேலியாக்குள்ள வர முயற்சிக்கிறவர்களை எப்படி தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க?
வேற பல வழிகள் இருக்கலாம், அந்த நியூசிலாந்து நாட்டோட சேர்ந்து நீங்க ஏதாவது பண்ணலாம், இல்ல கடைசியா ஒரு 15 நாளோ 20 நாளோ இந்தியால இருந்திருந்தா உள்ள வரக்கூடாது அப்படின்றது. நம்ம சாதாரணமா வரும்போதே கேட்பாங்கல்ல, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் விசிட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு, அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா உள்ள வந்தா கிரிமினல் ஆக்ட் பண்ணுவோன்றதை சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா லேண்ட் பார்டர் ஒன்றும் கிடையாது, இது பிளைட்ல தான் வந்தாகணும், இட்ஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல், அண்டர் யோர் சூப்பர்விஷன் தான். பேன் கூட வந்து ஒன்னும் வந்து ட்ரிகர் பண்ணிருக்காது, வெறும் பேன் மட்டும் யாருமே எதுவுமே சொல்லியிருக்க
மாட்டாங்க. முழுமையாக கடைபிடிக்க போறதில்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதில்லன்னு பிரதமர் வந்து ஸ்காட் மோரிசன் ரெண்டு மூணு ஆமா சொன்னார், அது உண்மைதான்.
ஆமா ஆமா ஆமா, அது என்ன முடியாது,
அந்த பண்ண முடியாது, நாங்க ட்ரீட் பண்ணல அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவசியமான ஒரு 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 கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது. நீ இந்த மாதிரி தவறான இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், இதை பயன்படுத்தி தவறான வழியில முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். இது ஒரு அரசாங்கம் வந்து இரண்டு வழியிலையும் பார்க்க வேண்டியிருக்கு, அதாவது அதை சரியா பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு.
நமக்கு விக்டோரியாக்கும் நியூ சவுத் வேல்ஸ்க்கும் இடையவே வந்து யூரோப்ல இருந்து வந்த டிராவலர்ஸ் வந்து பைபாஸ் பண்ணி வந்தவங்க எல்லாம் இங்க நடந்தது நமக்கு. அப்போல்லாம் எந்த ஒரு ஃபைன்னோ ஒரு எதுவுமே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இந்தியாக்கும் வந்தப்போ
அவர்கள் கூட சட்டப்பூர்வமான நம்ம நியூஸ் எல்லாம் வந்தது, அவர்கள் மேல சட்டப்பூர்வமான நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். இந்தியாவிலிருந்து விமானங்கள் வர தடை விதிக்கப்பட்டிருப்பது குறித்த கலந்துரையாடல். இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பெர்த் நகரிலிருந்து சசி, மெல்பர்னிலிருந்து விஜய் மற்றும் சாந்தி, சிட்னியிலிருந்து மணிகண்டன் ஆகியோர். இப்போ விமான பயணத்தடை வந்து இப்போ 11ஆம் தேதியோட, அதாவது வரும் சனிக்கிழமையோட விலக்கி கொள்ளப்படுது அப்படின்னு அரசு அறிவித்திருக்கு. அது வந்து ஒரு ஆறுதலான செய்தி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை அரசு அது போதாது?
இல்லை அது வரவேற்கத்தக்கது தான், ஆரம் டு ஸ்டார்ட் வித் நம்ம அதை வரவேற்கணும், ஆனால் அதோட நிறுத்தாமல் அடுத்தடுத்த அவங்க என்ன பண்ணணும்,
தனிமைப்படுத்துதல் முறையை வந்து நம்ம அதுக்கு முன்ன சரி பார்க்கணும், என்ன வகையில இதை மேற்கொண்டு தனிமைப்படுத்துதல் இப்போ இருக்க முறை நமக்கு போதுமா, இந்தியாவிலேருந்து வரவங்களை கையாளுறதுக்கு போதுமா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அது நிச்சயமா வரவேற்க வேண்டிய விஷயம் தாங்க, நிச்சயமா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து இந்தியாவில இருக்கிற ஆஸ்திரேலியர்களுக்கு வந்து பல விதத்துல வந்து உதவி செய்யறதுக்கு வந்து ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்திய அரசாங்கத்துக்கும் உதவுறதா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மேற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து $2 மில்லியன் வந்து இந்தியாவுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க.
இங்க நியூ சவுத் வேல்ஸ்ல கூட இங்க பிரீமியர் வந்து இந்தியால இருந்து வரக்கூடிய விமானங்களை நாங்க வரவேற்க தயார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நேற்று முந்தா நாள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன்ஸ்க்கு நீங்க ஏற்கனவே நம்ம விவாதத்துல சொன்னது கருத்து வந்து உதவி இருக்கலாம்ல அப்படின்னா உதவுறாங்க. அது ஆக்சுவலா பெரிய ஃபெரல் கன்சுலர் ஜெனரலா இருக்கிறாரு இந்தியால, அவர் பல விதமான உதவிகள் செய்யறாரு. நீங்க ஸ்மார்ட் டிராவலர்ஸ் வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல அரசாங்கம் என்னென்ன உதவிகள் இந்தியால இருக்கக்கூடியவர்களுக்கு செய்து என்ன கான்டாக்ட் எல்லாமே எல்லா விவரங்களும் மக்களுக்கு இருக்கு.
அரசு வந்து இனி என்ன அதிகமாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க?
திரும்பி வரவங்களை வந்து டார்வின்ல வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தனிமைப்படுத்துதல். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாம பல மாநிலங்கள்ல வெவ்வேறு இடத்துல ஒதுக்குப்பூர்வமான இடத்துல கூட அவங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சு எல்லா நாட்டில இருந்தும் திரும்பி வரவங்களை வந்து நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் வர வைக்க முடியுமோ அதுக்குண்டான ஏற்பாடுகளை கவனிச்சா நன்றாக இருக்கும்.
என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் எடுத்திருக்க முடிவுகள் அல்ல அவங்களுடைய செயல்பாடுகள்ல நல்ல திருப்தி தான் இருக்கு. ஏன்னா நம்ம நான் ஏற்கனவே சொன்ன பெருவகுதியான மக்களுடைய வாழ்வாத வாழ்க்கையை பார்க்க வேண்டியிருக்கு. இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எண்ணிக்கைய உடனடியாக, அதாவது இது வரைக்கும் இப்ப புதுசா ஒரு 50 பேர் இல்ல 100 பேர் ஒரு நாளைக்கு அலோவ் பண்றீங்கன்னா, மறுவாரமே 5,000 2,000 கூட்டாம கொஞ்சம் கவனிச்சு சரியான முடிவுல சரியானபடி எடுத்தா வர்றவங்களுடைய வாழ்வாதாரமும் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படாம பாதுகாக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு.
ஆமா, ஏன்னா இந்த வைரஸ் வந்து இப்ப சீக்கிரத்துல போக போறது இல்லைன்னு ஆனதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நம்ம இதோட இப்ப நிஜமாவே வாழதான் பழகணும்ன்ற மாதிரி ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா ஆஸ்திரேலியால குவாரண்டைன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் நல்லா பலப்படுத்திட்டு வெளியில இருக்கிறவங்களை உள்ள கூட்டிட்டு வரணும். அங்கதான் அவங்களோட ஃபோக்கஸ், அரசாங்கத்தோட கவனம் அங்க குவாரண்டைன்ல இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம்.
நான் என்னுடைய கருத்தும் அதுதான், ஒரு அரசாங்கம் வந்து மக்களை பாதுகாக்கணும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அது ஒரு தார்மீக அடிப்படையில அவங்களுடைய கடமையாகுது. நல்ல வகையான ஒரு வலுவான கட்டமைப்போட கொண்ட தனிமைப்படுத்துதல் முறைய இது பண்ணி கையாளணும். எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வர்றதுதான் அவங்களோட முக்கியமான அம்சமா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
மிக்க நன்றி சசி, விஜய், மணிகண்டன், சாந்தி, உங்க 4 பேருக்கும் நன்றி.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.